Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
Our subject today is the purpose of failure.
தோல்வியின் தேவனுடைய நோக்கம் என்கிற காரியத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம்.
Most of us have a tremendous sense of failure when we have sincerely tried to live for God.
உண்மையான ஒரு இதயத்தோடு கூட தேவனுக்காக வாழ வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுது நம்மளை அநேகர் நாம் வீழ்ச்சிகளை அனுபவித்திருக்கிறோம்.
The people who don't have a sense of failure are the careless, half-hearted people who are not interested in pleasing God.
விழுந்து விட்டேன் என்கிற உணர்வில்லாதவர்கள், அவர்கள் கவன குறைவாய் வாழுகிறார்கள், அவர்கள் பாதி இருதயமுடையவர்கள், அவர்கள் தேவனுக்கென்று வாழ விருப்பமில்லாதவர்கள்.
Every sincere, whole-hearted disciple of Jesus has a sense of not having accomplished God's will in his life.
முழுமையாய் தன்னை ஒப்புக்கொடுத்த எந்த சீஷனும் நான் இன்னும் தேவ நோக்கமின் வாழ்க்கை நிறைவேறவில்லையே என்ற தன் உணர்வை பெற்றிருந்திருப்பான்.
And then that can discourage us.
அது நம்மை அதிரியப்படுத்த முடியும்.
Discouragement is one of Satan's main weapons.
சாத்தானுடைய முக்கியமான கருவிகளிலே ஒன்று அதிரியம்.
And if Satan is the accuser of the brethren, he keeps on reminding you of your failure.
சாத்தான் சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறவன் என்று இருக்கும் பொழுது அவன் உன்னுடைய வீழ்ச்சிகளை தொடர்ந்து ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான்.
And he tells you how you failed here, you failed there, you failed in the other place.
நீ இங்கே எப்படி தோற்றுப்போனாய், அங்கே எப்படி விழுந்து விட்டாய், இங்கே எப்படி பாவம் செய்தாய் என்று சொல்லி உன்னை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான்.
And with that awareness of failure, we mess up the rest of our life.
இந்த தோல்வியை வீழ்ச்சியை நாம் எண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய மீதியுள்ள வாழ்க்கையை குழப்பிக் கொள்ள முடியும்.
Many times we have sincerely wanted to please God and we have made mistakes.
அநேக சமயங்களில் உண்மையாலுமே நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாய் முயற்சித்திருக்கிறோம், ஆனால் தவறி இருக்கிறோம்.
Now the question is this.
இப்பொழுது கேள்வி இதுதான்.
Supposing a person has failed in a number of times.
பல முறைகளிலே ஒரு மனிதன் விழுந்து விட்டான்
என்றால், a believer has fallen into adultery perhaps.
அவன் ஒரு விசுவாசி விபச்சாரத்தில் கூட விழுந்து விட்டான் என்று வைத்துக்
கொள்வோம். Or made some serious blunder in his life.
அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தவறை ஒன்று
செய்து. The question is.
இப்பொழுது கேள்வி என்னவென்றால்,
can such a person still fulfill God's perfect plan for his life?
அப்படிப்பட்ட மனிதன் தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை அவன் தன் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியுமா?
I'm talking about a young person who started out sincerely.
ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையை உண்மையாலுமே ஆரம்பித்திருக்கிறான், அவனை குறித்து பேசுகிறேன்.
And he's been a believer 10-15 years.
10-15 ஆண்டுகளாக விசுவாசியாக வாழ்ந்திருக்கிறான்.
In those 10-15 years has been numerous failures.
அந்த 10-15 ஆண்டுகளாக எவ்வளவோ வீழ்ச்சிகள் உடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது.
Can that man still fulfill God's plan for his life?
அப்படிப்பட்ட மனிதன் இன்னுமாய் தேவ நோக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியுமா?
He can.
முடியும்.
Because God in his foreknowledge has taken into account those failures also in the plan he made for that person.
ஏனென்றால் தேவன் தம்முடைய முன்னறிவின்படி அவனுக்கு திட்டமிடும் பொழுது இந்த வீழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே வைத்தே அவனுடைய வாழ்க்கை திட்டமிட இருக்கிறார்.
See, if God was dealing as with man, then man doesn't take into account the possibility that you'll fail for 10 years.
தேவன் மனிதனோடு கூட இடைப்படும் பொழுது மனிதன் நான் 10 ஆண்டுகளில் எனக்குரிய வீழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி அதை அவன் கணக்கில் எடுப்பதில்லை.
But God can take into account because he knows the whole future.
தேவனுக்கு முழு எதிர்காலத்தையும் அறிந்திருக்கிறபடினாலே தேவன் அதை எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து திட்டமிட முடியும்.
He selected you and chose you to be his child.
ஆகவே அவர் உன்னை தம்முடைய பிள்ளையாக இருப்பதற்கு தேர்ந்தெடுத்த பொழுது
he already knew what all stupid things you are going to do.
நீ என்னென்ன புத்தியனமான காரியங்கள் எல்லாம் செய்ய போகிறாய் என்பதை ஏற்கனவே அவர் அறிந்திருக்கிறார்.
See, when you got married,
நீ திருமணமாகும் பொழுது
you did not know the foolish things your husband or your wife would do.
உன்னுடைய மனைவியோ கணவனோ செய்யக்கூடிய புத்தியில்லாத காரியங்களை உனக்கு தெரியாது.
And sometimes you may say, oh, I never expected you to behave like this.
நீ இப்படி நடப்பாய் என்று எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லலாம்.
And there are many husbands who would say if I knew all this beforehand, I would not have married you.
அநேக புருஷன்மார்கள் இப்படி சொல்கிறார்கள், இதெல்லாம் எனக்கு முந்தையே தெரிந்திருந்தால் உன்னை கட்டியிருக்க மாட்டேன் என்று சொல்வார்கள்.
But Jesus,
ஆனால் இயேசு,
who knows all the foolish things you would do,
நீ செய்யக்கூடிய எல்லா புத்தியரமான காரியங்களை தெரிந்திருந்தும்
still chose to marry you.
இருந்தும் உன்னை திருமணம் செய்து கொள்ள தேர்ந்தெடுத்தார்.
And me.
என்னையும்.
Isn't that amazing?
இது வியப்பாக இல்லையா?
That is the love of God.
இதுதான் தேவனுடைய அன்பு.
Because God is so powerful that he can turn failure into success.
நம்முடைய தோல்விகளையே வெற்றியாக மாற்றக்கூடிய அளவுக்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
Bible is full of such stories.
வேதாகமம் அப்படிப்பட்ட கதைகளால் நிரம்பி இருக்கிறது.
For example,
உதாரணமாக,
if I were to ask you a question,
நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
Was the cross of Calvary an afterthought with God or something that he had planned from before the foundation of the world?
கல்வாரி சிலுவை என்பது தேவன் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தீர்மானித்த ஒன்றா அல்லது பின்னர் தீர்மானித்த ஒன்றா?
After Adam sinned,
ஆதாம் பாவம் செய்த பிறகு,
now what shall we do?
இப்பொழுது நாம் என்ன செய்வோம்?
Then he planned for Jesus to come and die.
அதற்கு பிறகு இயேசு வந்து மரிக்க வேண்டும் என்று தீர்மானித்தாரா?
Was it like that?
அப்படித்தான் இருந்ததா?
No.
இல்லை.
I mean, if there was no Calvary, we would never have known the depth of God's love for us.
கல்வாரி என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய அன்பின் ஆழத்தை அறிந்திருக்க முடியாது.
I'm sure you agree with that.
இதை ஒத்துக்கொள்வாய் என்று நான் எண்ணுகிறேன்.
That however many times God said to us, I love you, I love you, I love you, it would never have proved his love for us as much as Jesus dying on the cross has proved.
எத்தனை முறை தேவன் நம்மை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தாலும் கூட அந்த அன்பு கல்வாரி சிலுவையிலே நிரூபிக்கப்படாவிட்டால் நம்முடைய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ளவே முடியாது.
And there's a verse in Revelation chapter 13.
வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது.
It seems to indicate
அது எதை உணர்த்துகிறது என்றால்
in verse 8
8 வசனம்
that the lamb was slain from before the foundation of the world.
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறோம்.
Now it's not clear here whether it's referring to the book of life or the slaying of the lamb.
இது ஜீவ புத்தகமா அல்லது ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதா எதை சொல்லுகிறது
என்று தெரியல. I accept it as both.
ஆனால் இரண்டுமே என்று
எடுத்துக்கொள்ளலாம். The book of life was written from the foundation of the world.
ஜீவ புத்தகம் என்பது உலக தோற்றம் முன்பதாக எழுதப்பட்ட
the lamb was slain from the foundation of the world.
ஆட்டுக்குட்டி உலக தோற்றம் முன்பதாக அடிக்கப்பட்டது.
That means it's true in God's mind Jesus' death was there even before he created the universe.
இந்த அண்டசராசரத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே தேவனுடைய சிந்தையிலே கிறிஸ்துவின் மரணம் இருந்திருக்கிறது.
Was that something that came into God's mind much later?
பின்னதாகத்தான் தேவனுடைய மனதில் அது வந்ததா?
Then we have to say there's something God did not know in the beginning.
அப்படி என்றால் தேவனுக்கு ஆதியிலே ஒன்று தெரியவில்லை என்று சொல்ல வேண்டும்.
Definitely he knew in the beginning.
கண்டிப்பாகவே தேவனுக்கு முன்னதாகவே தெரியும்.
And from the foundation from the beginning of time Christ's death was already in God's mind.
காலம் என்று ஒன்று ஆரம்பிக்கும் பொழுதே கிறிஸ்துவின் மரணம் என்பது தேவ சிந்தையில் இருந்த ஒன்று.
Now let's go to another thing.
இன்னொரு காரியத்துக்கு செல்வோம்.
Does that mean therefore that God planned for Adam to fail?
ஆகவே ஆதாம் வீழ்ச்சியடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்ததா?
Because if man had not fallen there'd be no need for Calvary's death.
என்றால் மனிதன் விழாத பட்சத்திலே கல்வாரிக்கு தேவையே இல்லை.
So man's failure is what necessitated the cross of Calvary.
மனிதனுடைய வீழ்ச்சி தான் கல்வாரி வந்ததற்கு காரணம்.
But the cross of Calvary is in God's perfect plan.
ஆனால் கல்வாரியினுடைய நோக்கம் தேவனுடைய பரிபூர்ண திட்டத்திலே இருந்தது.
Man's failure was not in God's perfect plan.
ஆனால் மனிதனுடைய வீழ்ச்சி தேவனுடைய பரிபூர்ண திட்டத்திலே இல்லை.
Complicates our sense of logic.
அது நம்முடைய புத்தியை குழப்பிவிடுகிறதா இருக்கிறது.
Man fails which is not in God's plan.
மனிதனுடைய வீழ்ச்சி தேவத்திற்கு இல்லை.
But the solution to that is already in God's perfect plan.
அதனுடைய தீர்வு ஏற்கனவே தேவனுடைய பரிபூரண திட்டத்தில் இருந்தது.
I can't figure it out with my mind.
என்னுடைய மனதை அதை எண்ணி பார்க்க முடியாது.
But that doesn't surprise me.
ஆனால் அது எனக்கு வியப்பை தரவில்லை.
Wisdom is like an ocean.
தேவனுடைய ஞானம் கடலை போல இருக்கிறது.
My mind is like a little cup.
என்னுடைய மனது சிறு பாத்திரத்தை போல இருக்கு.
If I tell you I can't fit the ocean into the cup, that's not a big thing.
ஆகவே இந்த முழு கடலுடைய தண்ணீரை இந்த கப்பிலே வைக்க முடியாது என்று சொன்னால் அது பெரிய காரியம்.
There's a lot of water in the ocean which doesn't fit into the cup of my mind.
அந்த கடலிலே இவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்னுடைய மனது என்ற அந்த கப்பிலே வைக்க முடியாது.
Wisdom is so great.
தேவனுடைய ஞானம் மிக பெரியது.
His great wisdom.
அவருடைய பெரிய ஞானத்திலே
man has failed.
மனிதன் வீழ்ச்சி விட்டவரும் கூட
to fulfill his perfect plan and send Christ to die on the cross.
அவருடைய பரிபூரண திட்டத்தை தேவன் மனிதனிடத்தில் நிறைவேற்றி இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்பினார்.
Now when you apply that to your life.
இதை உன்னுடைய வாழ்க்கையிலே பொருத்தி பார்க்கும்போது
maybe you have failed.
நீ தவறி விட்டாய்.
You have failed so many times.
பல சமயங்களிலே தவறி விட்டாய்.
But you can still fulfill God's perfect plan for your life.
ஆனாலும் தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற பரிபூரண திட்டத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும்.
The message of the cross of Calvary.
இதுதான் கல்வாரி சிலுவினுடைய செய்தி.
Let me tell you something else.
இன்னும் ஒன்றை சொல்லுங்கள்.
The cross of Calvary.
கல்வாரி சிலுவையிலிருந்து
What was the worst sin anybody ever committed on this earth?
இந்த பூமியிலே எந்த ஒரு மனிதனும் செய்த பெரிய கொடூரமான பாவம் எது?
The biggest sin.
மிகப்பெரிய பாவம் எது?
That is the crucifixion of the Son of God on Calvary's cross.
தேவகுமாரனை கல்வாரி சிலுவையிலே அறைந்த அந்த பெரிய பாவம்.
There is absolutely no greater sin than that.
அந்த பாவத்தை காட்டில் மிகப்பெரிய பாவம் ஒன்றுமே இல்லை.
So that is the worst thing that ever happened on this earth.
இந்த பூமியிலே மிக கொடூரமாக நடந்த ஒரு சம்பவம் இருக்குமேயானால் அதுதான்.
No world war nothing.
எந்த உலக உலக போர் எல்லாம் அதற்கு பிறகுதான் வருகிறது.
Nothing equals that.
அதற்கு சமமாக எதுவுமே இல்லை.
Worst thing.
அதுதான் மிக கொடூரமான காரியம்.
Let me ask you another question.
இன்னொரு கேள்வி கேட்கிறேன்.
What is the best thing that happened on this earth?
இந்த பூமியில் நடந்த மிக சிறந்த காரியம் எது?
That was the death of Christ on the cross.
அதுவும் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின்
sins were forgiven there.
அதன் மூலமாக தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
Can you think of anything better than the death of Christ on the cross where our sins were forgiven?
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு கல்வாரி சிலுவின் மரணத்தை காட்டிலும் வேறு நல்ல காரியம் இருக்க முடியுமா?
What have we just come to a conclusion?
ஆகவே நாம் இப்பொழுது எந்த முடிவுக்கு வருகிறோம்?
The worst thing that happened on the earth is the crucifixion of Christ.
இந்த பூமியில் நடந்த மிக மோசமான காரியம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அறையப்பட்ட காரியம்.
The best thing that happened on earth is the crucifixion of Christ.
இந்த பூமியில் நடந்த மிக சிறந்த காரியமும் சிலுவையிலே அறையப்பட்டது.
The resurrection.
அவருடைய உயிர்த்தெழுதல்.
The two go together always.
இரண்டுமே எப்பொழுதும் ஒன்றாகவே செல்கிறது.
So what does that prove?
இது எதை நிரூபிக்கிறது?
God can take the worst thing that man does and convert it into the best thing for man.
மனிதன் நடக்க மனிதன் செய்யக்கூடிய மோசமான காரியத்தை எடுத்து அதையே மனிதனுக்கு மேன்மையான ஒரு காரியமாக மாற்றி விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இதை சிந்தித்து பார்.
Whatever people do to you, it is not worse than the cross of Calvary.
ஜனங்கள் உனக்கு என்ன செய்தாலும் சரி அது கல்வாரி சிலுவையின் அனுபவத்தை விட கோரமான காரியமா இருக்காது.
If that can be turned into the best, then whatever evil somebody does to you can also be turned into the
best. அதுவே மென்மையான காரியமா மாற்றப்படுமானால் உனக்கு செய்யக்கூடிய தீமையான காரியங்களும் நன்மையாய் மாற முடியும்.
What do you have to do?
நீ என்ன செய்ய வேண்டும்?
Believe. விசுவாசி. Believe that God will make it into the best for you.
தேவனை மிக நேர்த்தியானதா மாற்றுவார் என்று விசுவாசி. அவ்வளவுதான்.
It is Nothing is impossible when you believe.
நீ விசுவாசிக்கும் பொழுது கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை.
Lord, I believe even this failure of mine you're going to turn it into a tremendous blessing to me.
ஆண்டவரே இந்த என்னுடைய தோல்வியையும் கூட என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவீர்.
In my own life,
என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே,
when I was born again,
நான் மறுபடியும் பிறந்த பொழுது
1959 at the age of 19 and a half.
எனக்கு 19.5 வயது ஆயிருந்தது. அப்பொழுது 1959 ஆம் வருடம்.
I did not find a godly older brother whom I could look up to be like a Paul to me as a Timothy.
தீமோத்தேயுக்கு பவுல் இருந்தது போல எனக்கு ஒருவர் இருக்க வேண்டும் என்று விரும்பியும் நான் அப்படி யாரையும் காணவில்லை.
I looked around in the assembly I was attending and I did not find one.
நான் போய் கொண்டிருந்த சபையிலே அப்படி யாராவது இருக்கறால என்று பார்த்தேன், யாரும் பார்க்க முடியவில்லை.
Very good brothers but not someone whom I could look up to.
நல்ல சகோதரர்கள் இருந்தார்கள், ஆனால் நான் மாதிரியாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இல்லை.
So there was no one I could go to ask some practical problems in my Christian life.
என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் சந்திக்கிற நடைமுறை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத யாரிடத்திலும் போகக்கூடிய ஒருவரும் இல்லை.
Struggled with sexual thoughts as a young man. I did not know anybody I could go to who would honestly help.
வாலிபன் இருக்கும்போது பாலியல் சிந்தனையினாலே சோதிக்கப்படும்போது யாரிடத்திலும் ஆலோசனை கேட்க போக முடியவில்லை.
Most of them would not talk about that subject.
அநேகம் பேர் இந்த பாடத்தை குறித்து பேசுவதில்லை.
Problems I had in scripture about the baptism in the Holy Spirit, nobody was there to explain
it. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து எனக்கு வேதத்தில் இருந்த சந்தேகம் யாரும் அதை தெளிவாக்க முடியவில்லை.
Some people had that doctrine then some other doctrine they didn't hold.
ஒரு சிலருக்கு இந்த உபதேசம் நன்றாக இருந்திருந்தால் சில உபதேசங்கள் தவறாக இருக்கிறது.
So when I was growing up I had to learn many things by trial and error.
ஆகவே நான் வளர வளர अनेक காரியங்களை இது தவறா சரியா என்று தான் நான் படிக்க வேண்டியதா இருந்தது.
Many of the things I learned in the first 16 years of my life I learned by making mistakes.
என்னுடைய வாழ்க்கையிலே முதல் 16 ஆண்டுகளிலே இரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே கற்றுக்கொண்ட காரியங்களை தவறு செய்து தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
16 years of my life after being born again.
நான் மறுபடியும் பிறந்த பிறகு 16 வருட காலங்களில்
right up to the age of 35 and a half.
35 வயது வரை
there were so many things I learned by making mistakes.
அவ்ளோ தவறுகளை செய்து தான் பல காரியங்களை கற்றுக்கொண்டேன்.
Good things and bad things.
நல்ல காரியங்கள் இருந்தது, தீமையான காரியங்கள் இருந்தது. தவறு செய்தேன்.
Frequently discouraged.
அடிக்கடி சோர்வடைந்தேன்.
And sometimes tremendously encouraged and serving God.
சில சமயத்தில் அதிகமாக உற்சாகப்படுத்தப்பட்டு தேவனுக்கு ஊழியம் செய்தேன்.
And then finally God opened my eyes.
கடைசியாக தேவன் கண்களை திறந்தார்.
Show me that he loved me as he loved Jesus.
அவர் இயேசுவை நேசித்தது போல என்னை நேசிக்கிறார் என்பதை பார்க்கும்படி.
And that changed my life.
அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றி.
He filled me with the Holy Spirit.
என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி.
Gave me that power.
எனக்கு அந்த வல்லமையை கொடுத்தார்.
Showed me that Jesus lived on earth to be an example for me.
இயேசு எனக்கென்று ஒரு மாதிரியாக இருக்கும்படியாக தான் இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்பதை காண்பித்தார்.
My life took a new direction.
என்னுடைய வாழ்க்கையை ஒரு புது திசையை நோக்கி போக ஆரம்பித்தது.
And I began to understand what the body of Christ was.
கிறிஸ்துவின் சரீரம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தேன்.
And I began to understand how to build local expressions of the body of Christ.
இந்த கிறிஸ்துவின் சரீரத்தை ஒவ்வொரு தலங்களிலேயுமே அதனுடைய வெளிப்பாட்டை எப்படி கட்டுவது என்று அறிந்து கொண்டேன்.
Well, that has made the last 29 years of my life so fantastically wonderful.
இது என்னுடைய கடந்த 29 ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையை மிகவும் அற்புதமாக மாற்றி விட்டது.
Sometimes I look back over the first 16 years of my life.
என்னுடைய சில சமயங்களிலே என்னுடைய முதல் கிறிஸ்தவ வாழ்க்கையின் 16 வருடங்களை நோக்கி பார்க்கிறேன்.
I say Lord if you had taught me all this right at the beginning I would not have wasted those 16 years.
ஆண்டவரே ஆரம்பத்திலேயே இந்த சத்தியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்திருந்திருப்பீரானால் நான் அந்த 16 வருடங்களை வீணாக்கி இருக்க மாட்டேன்.
The Lord said to me.
ஆண்டவர் என்ன சொன்னார்
தெரியுமா? There were certain things you had to learn through failing.
சில காரியங்களை தவறி தான் நீ கற்றுக் கொள்ள முடியும்.
No other way to learn it.
அதை கற்றுக் கொள்வதற்கு வேறு வழி இல்லை.
That failure accomplishes something.
அந்த வீழ்ச்சியினுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம்
accomplished any other way.
வேறு எந்த விதத்திலுமே அந்த காரியங்களை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது.
You know there's some things in your life which can be accomplished only through failure.
உடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை வீழ்ச்சியின் மூலமாகவே சாதிக்க முடியும்.
Particularly brokenness.
குறிப்பாக நொறுங்குதல்.
Now Jesus was broken, he never needed failure.
இயேசு ஏற்கனவே நொறுங்கினவராய் இருந்தார், அவருக்கு வீழ்ச்சி தேவையில்லாத இருந்தது.
Perfect from his birth.
அவர் பிறந்ததிலிருந்தே பூரணமாய் இருந்தார்.
But we were not like that.
நாம் அப்படி இல்லை.
We have had a history of failure in our life.
நமக்கு வீழ்ச்சியின் சரித்திரங்களே எவ்வளவு உண்டு.
Even Paul and the best of Christians have had that.
பவுலும் நல்ல கிறிஸ்தவர்களுக்கும் இப்படிப்பட்ட வீழ்ச்சிகள் இருந்தது.
We all need failure.
நம்ம எல்லாருக்குமே தோல்வி.
Jesus was the only one who never needed it.
வீழ்ச்சிகளே தேவையில்லாத ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான்.
Take the example of Peter.
பேதுருடைய உதாரணத்தை எடுத்துக்
கொள். We read in Luke's Gospel.
லூக்கா சுவிசேஷம்
chapter 22.
22வது அதிகாரம்.
That the Lord tells Peter in verse 31.
31வது வசனத்திலே பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்,
Satan has demanded permission to sift you like wheat.
சீமோனே, உன்னை கோதுமை சுளகிலே புடைக்கிறது போல புடைப்பதற்கு சாத்தான் அனுமதி கேட்டான்.
And we know what that was about. That was to make Peter deny Jesus.
அந்த சோதனை என்ன என்று தெரியும். அது இயேசு கிறிஸ்து மறுதலிக்க செய்யக்கூடிய சோதனை.
Satan said, God, I want to tempt Peter to deny you.
தேவனே, பேதுரு உம்மை மறுதலிக்க முடியாது, சோதிக்க போகிறேன் என்று சாத்தான் சொன்னான்.
God knew that Peter is not strong enough to resist that temptation.
இந்த சோதனையை சகிக்க கூடிய அளவுக்கு, ஜெயிக்க கூடிய அளவுக்கு பேதுருக்கு பலம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும்.
He would fail.
அவன் தோற்று போவான் என்று தேவன் அறிந்திருந்தார்.
So Jesus says, I prayed for you, verse 32.
32 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு சொல்கிறார், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
He doesn't say, I prayed for you that you may not fail.
நீ விழக்கூடாது என்பதற்காக நான் ஜெபிக்கவில்லை.
No.
இல்லை.
I prayed for you that after you fall and fail, your faith will not fail.
நீ தோற்று போய் விழுந்த பிறகு கூட உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போகாது இருக்க முடியாது. நான் ஜெபித்துக் கொண்டேன்.
So Jesus knew he's going to fail.
ஆகவே அவன் வீழ்ச்சி அடைய போகிறான் என்பதை ஆண்டவர்
அறிந்தார். He says in verse 34, tonight before the cock crows twice you're going to deny me three times.
இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை மூன்று தடவை மறுதலிப்பாய் என்று இயேசு சொல்கிறார்.
But you say, Lord, can't you pray that he will not deny you three times?
ஆண்டவரே, மூன்று முறை மறுதலிக்க மாட்டான் என்று ஜெபிக்க கூடாது.
Why don't you pray for that?
ஏன் அதற்காக ஜெபிக்க கூடாது?
No, no, no.
இல்லை, இல்லை, இல்லை.
He needs to fall.
அவன் விழ வேண்டியிருக்கிறது.
He needs to fail, then only he'll be broken.
அவன் தவறினால் தான் அவன் உடைக்கப்பட முடியும்.
So I am not praying that he will not deny me.
ஆகவே அவன் மறுதலிக்க கூடாது என்று நான் ஜெபிக்கவில்லை.
I am praying that he will not fail.
அவன் வீழ்ச்சி அடைய கூடாது என்று ஜெபிக்கவில்லை.
I am praying that after he fails,
அவன் வீழ்ச்சி அடைந்த பிறகு,
he reaches the bottom,
அவன் அந்த படுபாதா ஆழத்தை அடையும் போது,
fall down that there's no more further to go down.
அதற்கும் கீழாக விழ முடியாத அளவுக்கு
reaches there,
அங்கே போகும்பொழுது,
he will not get so discouraged and think God doesn't love me.
தேவனை நேசிக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் அப்படி எண்ணக்கூடாது.
That's the meaning of faith failing.
இதுதான் விசுவாசம் தவறுகிறதற்கு.
When does faith fail?
எப்பொழுது விசுவாசம் தவறுகிறது?
Fails when you say God doesn't care for me anymore.
தேவன் இனிமேல் என்னை கவனிக்க
மாட்டார்கள்.
எஞ்சிய பகுதியிலே நான் பிரயோஜனப்பட்டவன். அப்படி என்றால் விசுவாசம் அங்கே தோல்வி அடைந்துவிட்டது என்று சொல்லலாம்.
பட் ஜீசஸ் பிரேட் Peter's faith will not fail.
அவர் பேதுருடைய விசுவாசம் ஒழியக்கூடாது.
He has denied me three times, which is a terrible sin.
அவன் மூன்று முறை என்னை மறுதலித்தான், அது மிகப்பெரிய பாவமா
இருந்தாலும், rock bottom,
அவன் அந்த ஆழத்தை அடைந்து விட்டான்.
There he Jesus prays to the Father.
அந்த இடத்திலே இயேசு பிதாவினை ஜெபிக்கிறார்.
When Peter reaches there,
பிதாவே, பேதுரு அந்த ஆழத்தை அடையும் போது,
let him know that you still love him.
அவனை இன்னுமா நேசிக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளட்டும்.
There's still hope for him.
இன்னும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளட்டும்.
Let him know that even in his failure there is a purpose.
அவனுடைய வீழ்ச்சியிலே கூட ஒரு நோக்கம் உண்டு என்பதை அவன் அறிந்து
கொள்ளட்டும். And that's what happened.
அதுதான் நடந்தது.
He denied the Lord three times.
மூன்று முறை ஆண்டவரை மறுதலித்தான்.
Jesus looked at him.
இயேசு அவனை பார்த்தார்.
We read that in Luke chapter 22 and verse 61.
லூக்கா 22 61 இல் வாசிக்கிறோம்.
Look was a look of forgiveness.
அவர் பார்த்த அந்த பார்வை மன்னிப்பின் பார்வை.
Don't get discouraged, Peter.
பேதுருவே, சோர்ந்து போகாதே.
Remember what I told you.
நான் சொன்னது உனக்கு நினைவு இருக்கு.
I'm praying for you.
நான் உனக்காக ஜெபிக்கிறேன்.
Faith should not fail now.
உன்னுடைய விசுவாசம் இப்பொழுது தவறக்கூடாது.
The Father loves you.
என் பிதா உன்னை நேசிக்கிறார்.
Come back to him.
அவரண்டே மீண்டும் திரும்பி வா.
That encouraged Peter so much.
அது பேதுரு அதிகமாக உற்சாகப்படுத்தியது.
And he went out and it says in verse 62 he wept bitterly.
வெளியே போய் அவன் மனங்கசந்து அழுதான் என்று 62 ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்.
He had denied the Lord.
நான் தாண்டவரை மறுதலித்துவிட்டேன் என்று அழுதான்.
Broken man.
அவன் நொறுங்கினவனாக மாறிவிட்டான்.
And a few days later,
ஒரு சில நாட்கள் கழித்து,
even after he has seen Jesus risen from the dead,
இயேசு உயிரோடு எழுந்ததை பார்த்த பிறகும் கூட,
John 21,
யோவான் 21 ஆம் அதிகாரம்,
Peter says,
பேதுரு சொல்கிறார்,
to some of his disciples,
தன் சீஷர்களிடத்திலே,
I have finished with being an apostle now.
அப்போஸ்தலனாக இருக்கிற வேண்டிய வேலை எல்லாம் முடிந்து விட்டது.
I thought I would be the greatest apostle, the senior leader among all of you.
உங்கள் எல்லாரும் மத்தியிலேயும் நான் தான் பெரிய அப்போஸ்தலன், தலைவனாக இருப்பேன் என்று
எண்ணினேன். I know I am a failure.
நான் வீழ்ச்சி அடைந்து விட்டேன் என்று தெரியும். அப்போஸ்தலனாக இருந்து தோல்வி அடைந்து
விட்டேன். One thing I can still do.
ஆனாலும் ஒரு காரியத்தை நான் இன்னும் செய்ய முடியும்.
I can go back to my fishing.
மீன் பிடிக்கிற வேலைக்கு நான் திரும்ப போக முடியும்.
What I used to do before Jesus called me to be an apostle.
இயேசு அப்போஸ்தலனாக என்னை அழைப்பதற்கு முன்பதாக மீன் பிடிக்கிற வேலை தான் செய்தேன்.
Now I know that the Lord may not have any place for me as an apostle because I am a failure.
நான் தோற்று போனபடினாலே இனிமேல் அப்போஸ்தல ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுக்க மாட்டேன் நினைக்கிறேன். அவன் மீன் பிடிக்க போய் விடட்டும்.
So he goes back to fishing.
மீன் பிடிக்க போகிறார்.
And the Lord shows him there that if you don't come to the place where I have called you, even in your old profession you'll be a failure.
நான் அழைத்த இடத்திலே நீ வராவிட்டால் உன்னுடைய பழைய தொழிலிலே கூட நீ வீழ்ச்சி அடைந்து விடுவாய்.
நான் called to be an apostle and you go back and be a fisherman.
நீ அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது மீன் பிடிக்கிற வேலைக்கு திரும்பி போனால்,
you called to be a missionary and you go back to be a businessman.
மிஷனரியாக அழைக்கப்பட்டிருக்கிற நீ மீண்டும் தொழில் செய்வது போனால்,
you may have been a success before but now you'll be a failure.
இதற்கு முன்னதாக வேண்டுமானால் நீ அதிலே வெற்றியை கண்டிருக்கலாம், ஆனால் இப்பொழுது தோல்வியை காண்பாய்.
That is God's love.
இதுதான் தேவனுடைய அன்பு.
He tried all night and he failed in his fishing.
அவன் ராம் முழுவதும் முயற்சி செய்தும் அவனால ஒரு மீன் கூட அகப்படவில்லை.
Praise God for that.
இதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
If he had been a success in the first couple of hours of fishing,
அவன் மீன் பிடிக்கிற முதல் 2 மணி நேரங்களில் வெற்றி பெற்றிருந்தால்,
he said, I can do this at least.
இதையாவது நான் செய்வேன்
என்று அதையும் நம்பினான். For 10 hours,
10 மணி நேரம் முயற்சி செய்தான்.
In the evening till maybe 4 in the morning.
மாலை 6 மணி இருந்து அதிகாலை 4 மணி வரை.
Failure, not a single fish.
ஒரு மீன் கூட பிடிக்கவில்லை.
He never had an experience like that at any time.
இது போல அவனுக்கு இதற்கு முந்தைய நாட்களில் அனுபவமே இருந்ததில்லை.
Says Lord, I'm a failure.
ஆண்டவரே நான் தவறியவன்.
Then the Lord appears on the shore.
கடற்கரையில் ஆண்டவர் அவனுக்கு காட்சியளிக்கிறார்.
Says cast your net on the right hand side.
வலையை வலப்புறத்திலே வீசு என்று சொல்கிறார்.
And he gets a big catch of fish.
அவனுக்கு பெரிய ஒரு அறுவடை கிடைக்கிறது.
And when he gets a big catch of fish,
அவனுக்கு அப்படி நிறைய மீன்கள் கிடைத்தபோது,
his mind is on, oh, this I can make a lot of money now.
ஓ, இப்பொழுது இவ்வளவு மீன் கிடைத்தது நல்ல பணம் சம்பாதிக்கலாம். நான் அப்போ
செய்யக்கூடிய support the Lord's work by paying my tithes out of this.
ஆனால் இதிலிருந்து தசமாவாக கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கலாம்.
That's his mind going on.
அவனுடைய மனதில் இப்படிதான் வேலை செய்கிறது.
And the Lord calls him.
ஆண்டவனை கூப்பிடுகிறார்.
Says Peter,
பேதுருவே,
what are you thinking about?
நீ என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறாய்?
You love me or do you love this fish?
நீ என்னை நேசிக்கிறாய் அல்லது மீனை நேசிக்கிறாய்?
You love me or you thinking how much money you can make from the fish?
நீ என்னை நேசிக்கிறாய் அல்லது இந்த மீனை வித்து எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் என்று நேசிக்கிறாயா?
Peter uses a low word and says, Lord, I'm your friend. I can't really say I love you.
ஆண்டவரே, நான் உம்முடைய நண்பன் தான், உம்மை உண்மையாலுமே நான் நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
Olden days I used to say I am the greatest.
அந்த காலங்களிலே நான் தான் பெரியவர் என்று சொன்னேன். ஆண்டவரே,
most whole hearted follower of yours.
நான் உம்மை முழுமையாய் பின்பற்றுகிற சீஷன் என்று சொன்னேன்.
I won't say that now.
ஆனால் இப்போ நான் சொல்ல முடியாது ஆண்டவரே.
I am your friend Lord.
ஆண்டவருடைய நண்பன் தான்.
Peter, do you love me?
பேதுருவே, நீ நேசிக்கிறாயா?
I am your friend Lord.
ஆண்டவரே, உம்முடைய நண்பன் தான்.
Then he comes down to his level. Are you at least my friend?
குறைந்தபட்சம் நீ என்னுடைய நண்பனாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார்.
Yes Lord.
ஆமா ஆண்டவரே.
You know everything.
நீர் அதை அறிந்திருக்கிறீர்.
Peter,
பேதுருவே,
feed my sheep.
என் ஆடுகளை மேய்ப்பாய்.
Shepherd my sheep.
என் ஆடுகளை மேய்ப்பாய்.
Not called for fishing.
நீ மீன் பிடிக்க முடியாது, அழைக்கப்படவில்லை.
I don't want the money you get from business to support me.
நீ இதை தாங்க முடியாது, உன்னுடைய சொந்த வேலையிலே நீ சம்பாதிக்கக்கூடிய பணம் எனக்கு தேவையில்லை.
I don't need that for my work.
என்னுடைய வேலைக்கு அது தேவையில்லை.
I need you.
எனக்கு நீதான் தேவை.
Me Lord?
ஆண்டவரே, நானா?
Such a failure.
அவ்வளவு தோற்றுப்போனவன்.
Yes.
Ah,
your failure has broken you.
உன்னுடைய வீழ்ச்சி உன்னை உடைத்து விட்டது.
You don't have any high thoughts about yourself now.
இப்பொழுது உன்னை குறித்து மேன்மையான எண்ணங்கள் உனக்கு இல்லை.
You are ready to be the leader of the apostles.
இப்பொழுது அப்போஸ்தலருக்கு நீ தலைவனாய் இருப்பதற்கு தகுதியாய்
பெற்றிருக்கிறாய்.
ஒரு சில நாட்கள் கழித்து,
he stands there on the day of Pentecost,
பெந்தெகோஸ்தி நாளில் எழுந்து நிற்கிறான்,
bringing 3000 Jews to Christ,
3000 யூதர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு
வந்து, leading them to the baptism in the Holy Spirit,
பரிசுத்த அபிஷேகத்துக்குள்ளாக நடத்துகிறான்,
and his head does not swell,
அவருடைய தலை இப்பொழுது வீங்கவில்லை.
You just think of this yourself.
இதை நீங்கள் எண்ணி பாருங்கள்.
Supposing you went somewhere.
நீ எங்கேயாவது போகிறாய்.
Preached for a few minutes.
ஒரு சில நிமிடங்கள் தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். 10 நிமிடம் பிரசங்கம்
பண்ணுகிறேன். Sermon was about 10 minutes.
பேதுருடைய பிரசங்கம் 10 நிமிடம் தான்.
And 3000 Jews accepted Christ.
3000 யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள்.
Nowadays to get one Jew to accept Christ is a miracle.
இந்த நாட்களிலே ஒரு யூதர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள செய்தது அற்புதம்.
3000 Jews accept Christ.
3000 யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்.
People are filled with the Holy Spirit.
3000 பேர் ஆவியால் நிரப்பப்பட்டார்கள்.
And people come to you.
What
a fantastic thing you did.
சகோதரனே, நீங்கள் செய்த வியப்பான காரியம் எவ்வளவு
அழகாக இருக்கிறது.
உங்களுடைய தலையை அதே அளவு இருக்க போவதில்லை.
I'm sure Peter, people came to Peter and said, great Peter, what a ministry that was.
பேதுருவே, மிக நல்லது, என்ன ஊழியம் பாருங்கள் என்று சொல்லி
பார். He didn't become proud.
எப்படி அவனால் பெருமை அடைய முடியாமல் இருந்தது?
Because he knew what he did a few days ago.
ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அவன் என்ன செய்தான் என்று அறிந்திருந்தால், ஆண்டவரே
மறுதலித்தான்.
அவன் ஒரு தோல்வியா
இருந்தான்.
அவன் நொறுக்கப்பட்டான்.
That failure served the purpose of keeping him humble when he had such success.
அந்த தோல்வி தான் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது அவனை தாழ்மையான நிலையில வைத்திருந்தது.
Did you hear that?
கேட்டீர்களா?
The failure served the purpose of keeping him humble when he had such fantastic success.
இப்படிப்பட்ட மகா பெரிய வெற்றிகளை பெறும்பொழுது அவன் சந்தித்த தோல்வி தான் அவனை தாழ்மையாக வைத்திருந்தது.
That is the purpose of failure.
இதுதான் தோல்வியின் நோக்கம்.
To break you.
உன்னை நொறுக்க முடியாது. உன்னை தாழ்த்த முடியாது.
That is why even years of failure is has got a purpose.
ஆகவே தான் எத்தனையோ வருடங்களாக உள்ள தோல்வியா இருந்தாலும் கூட அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு.
I think of the 16 years of my wandering trying to find God's way.
16 ஆண்டுகளாக தேவனுடைய வழியை கண்டுபிடிக்க முடியாத நான் அலைந்தேனே அந்த நாட்டில்.
19 to 35.
19 வயதிலிருந்து 35 வயது வரை.
Many times of discouragement.
அநேக முறைகள்
சோர்வு. Knowing what my ministry was.
என்னுடைய ஊழியம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை.
Failure, failure, failure.
தோல்வி, தோல்வி, தோல்வி.
But people appreciating you.
ஆனால் ஜனங்கள் பாராட்டினார்கள்.
But I knew I was the defeated person.
ஆனால் நான் தோற்றுப்போனவன் என்பதை நான் அறிந்திருந்தேன்.
And I found those years have put my face in the dust.
அந்த வருடங்கள் என்னுடைய முகத்தை தூளிலே அமிழ்த்தது.
Today even if God does anything.
இன்றைக்கு ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்தாலும் கூட,
it cannot puff me up.
அதனை பெருமைடைய
செய்தார். Because I know what I was.
நான் எப்படி இருந்தேன் என்று எனக்கு
தெரியும். I just like Peter.
பேதுருவைப் போலவே.
He knew what he was.
பேதுரு எப்படி இருந்தவன் என்பதை அறிந்திருந்தான்.
He failed as an apostle, he failed as a fisherman.
அப்போஸ்தலா இருக்கும்போது தவறி விட்டான், மீனவனா இருக்கும்போது தவறி விட்டான்.
So in your life too.
உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட.
God has a purpose in your failure.
உன்னுடைய வீழ்ச்சியிலே தேவனுக்கு ஒரு நோக்கம்
உண்டு. Don't get discouraged.
சோர்ந்து போக
வேண்டாம். Don't think that God has given up on you because you failed.
நீ தோற்று போனதனால தேவனை விட்டு விட்டார் என்று
என்ன? When you hit rock bottom.
நீ ஆழத்திலே போய் விழும்போது
God can turn the tables on Satan.
தேவன் அந்த பந்தியை சாத்தானுக்கு உரமாக மாற்றி விட முடியும்.
உன் வீழ்ச்சி will not hinder God from fulfilling his perfect plan for your life.
தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த பரிபூரண திட்டத்தை நிறைவேற்றுவது எந்த விதத்திலும் தடை செய்ய முடியாது.
That perfect plan can still be fulfilled.
அந்த பரிபூரண திட்டம் இன்னும் நிறைவேற்றப்பட முடியும்.
If you have faith.
உனக்கு மட்டும் விசுவாசம் இருந்தால்.
But if you get discouraged.
சோர்ந்து போய் விட்டால்.
Oh, no, you say I'm such a failure.
இல்லை நான் இவ்வளவு தோற்று போய் விட்டேன், தேவனால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி என்ன ஒன்றும்
நடக்காது. Not because God cannot do it, because you don't believe.
தேவன் ஒன்றால் தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அல்ல, ஆனால் நீ விசுவாசிக்கவில்லை.
At the judgment seat of Christ.
நியாய தீர்ப்பின் நாளிலே.
You'll see another person.
இன்னொரு நபர்.
Whose life was 10 times worse failure than yours.
உன்னை காட்டிலும் 10 மடங்கு வீழ்ச்சி அடைந்த இன்னொரு மனிதன்.
But he came to God.
அவன் தேவனிடத்தில் வந்தான்.
Lord, I'm a failure.
ஆண்டவரே நான் வீழ்ச்சி
அடைந்த, if you can do something with my life.
ஆனால் வாழ்க்கையினாலே உம்மே நீர் ஏதாவது செய்ய முடியும்.
You'll find there a person who fulfilled God's perfect plan.
அங்கே தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தை நிறைவேற்றின ஒரு மனிதன் இருக்கிறான்.
Because he had faith.
ஏனென்றால் அவனுக்கு விசுவாசம் இருந்தது.
And you discovered that day because you didn't believe God's plan was not fulfilled.
அந்த நாளிலே தான் நீ கண்டுபிடிப்பாய், நீ விசுவாசிக்காதபடினாலே தேவனுடைய திட்டம் நிறைவேறவில்லை என்று.
The only thing that can hinder you from fulfilling God's perfect plan is your own unbelief.
ஆகவே உன்னுடைய சொந்த அவிசுவாசம் மட்டுமே தேவனுடைய பரிபூரண திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தடுத்து
நிறுத்தும். Not even years of failure.
எத்தனை வருடங்கள் விழுந்தாய் என்றால்,
fallen in adultery, you may have committed murder, you may have done any serious thing.
நீ கொலை செய்திருக்கலாம், விபச்சாரம் செய்திருக்கலாம், இந்த சீரியஸான பாவத்தில் விழுந்திருக்கலாம்.
Repent and believe.
இன்றைக்கு மட்டும் நீ விசுவாசித்து மனம் திரும்பினால்,
Almighty God can turn the tables on Satan and do a miracle in your life.
சர்வ வல்லமையுள்ள தேவன் பந்தியை சாத்தானுக்கு விரோதமாய் மாற்றி உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார்.
You are a greater servant of God than other people who have not failed like that.
உன்னை போல வீழ்ச்சி அடையாத மக்களை காட்டிலும் உன்னை பெரிய ஊழியக்காரனை மாற்றுவார்.
Think of Paul, a murderer.
பவுல் கொலைகாரனாக இருந்தான், எண்ணி பாருங்க.
Greatest apostle.
மிகப்பெரிய அப்போஸ்தலன்.
Chief of sinners became the chief of apostles.
பாவிகளிலே பிரதான பாவி பிரதான அப்போஸ்தலனாய் மாறுகிறான்.
These are examples for us to follow.
நாம் பின்பற்றக்கூடிய உதாரணங்கள்.
Don't get discouraged.
சோர்ந்து போக வேண்டாம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போமா?
You bow your head.
தலையிலே வணங்கி.
Say, Lord, now I know.
ஆண்டவரே எனக்கு இப்பொழுது தெரியும்.
Even my failure has a purpose.
என்னுடைய வீழ்ச்சியிலே கூட ஒரு நோக்கம் உண்டு. அதனை தாழ்த்த முடியாது. என்னை நொறுக்க முடியாது.
I want to be broken.
நான் நொறுக்கப்பட்டவனாக இருக்க விரும்புகிறேன்.
And Lord, if I haven't learned that lesson, break me some more.
ஆண்டவரே இன்னும் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் இன்னும் என்னை நொறுக்கும்.
I don't want to fail, but if I have to be broken more, I am willing.
நான் தவற விரும்பவில்லை, ஆனால் என்னை நொறுக்க விரும்பினாலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன்.
Believe you'll do miracles in my life.
என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீர் என்று நான் நம்புகிறேன்.
Thank you, Lord.
நன்றி ஆண்டவரே.
Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.